கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மெமோரியல் சர்வீஸிலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பசுத்த லூக்கா என்பதன் சுவிசேஷம் 8:52. லூக்கா 8:52.
எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார்.
எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது, மாம்சத்தில் இருந்த பொழுது, எபீர் என்ற ஜபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கும்படியாக அங்கே அவரை வருந்தி அழைக்கும் பொழுது, பாதி வழியில் அவள் மரித்து போனாள் என்ற செய்தி வருகிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ஒன்லி பிலீவ், நீ விசுவாசமாய் இரு என்று சொல்லுகிறார். இங்கே வீட்டில் வந்து பார்த்த பொழுது அந்த பெண் மரித்து போனாள். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடி இருக்கிறதை கண்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆல் வெப்ட் அண்ட் பிவைல்ட் ஹேர் பட் ஈ செட் வீப் நாட், சி இஸ் நாட் டெட் பட் ஸ்லீப்பத், சி இஸ் நாட் டெட் பட் ஸ்லீப்பத் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதை பார்த்து எல்லாரும் நகைக்கிறார்கள். அவள் வந்து அவள் ஏற்கனவே மரித்து போனாள், இவர் சொல்லுகிறார் அவள் வந்து நித்திரையாய் இருக்கிறாள், தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை குறித்து அவள் நகைத்தார்கள். வித்தியாசமாக இருக்கிறது இவர் சொல்லுகிற கருத்து என்று, விகற்பமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் வேடிக்கையாக இப்படி சொல்லுகிறாரே என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு டெத்துன்னா மீனிங் தெரியல. டெத்து வந்து டெத்துனா என்ன அர்த்தம் என்றால், பிரதபர்னா பாடன் என்ற செய்தியில் சொல்லுகிறார், 63:10:28 கொடுத்த செய்தியிலே 47 பேராகிராஃபில் இவ்விதமாக சொல்லுகிறார், த வேர்ட் டெத் மீன்ஸ் செப்பரேஷன். மரணம் என்றால் அது ஒரு பிரிவினை என்று அர்த்தம். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், அவர் பிசிக்கல் டெத் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் டெட். சரீரப்பரமாக மரிப்பது அது மரணம் அல்ல, அது மரணம் என்ற அர்த்தத்தில் ஆகாது. ஏனென்றால் இயேசுக்கு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று யோவான் 11:25-26 ஆண்டவர் சொல்லுகிறார். செப்பரேஷன் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட், மரணம் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிந்திருப்பது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியவில்லை, அதனால அது வந்து டெத் ஆகாது. இயேசு கிறிஸ்து நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னது சரிதான், அவங்களுக்கு அதனுடைய மறைபொருள் என்னன்னு தெரியல. டெத் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படுது, செப்பரேஷன் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆனால் இந்த பெண் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியலை, இவள் நித்திரையாய் இருக்கிறாள். அதே போல அருமையான சோரி அன்னாள் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியலை, அவங்க தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமேன். அதனால் அவங்க வந்து மரிக்கவில்லை, பட் சி சிலிப்பத் என்று சொல்கிறார், அவள் வந்து நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், எதற்காக வருகிறார் என்றால் அவளை எழுப்பும்படியாக வருகிறார். She is not dead but sleepeth. அவள் மரிக்கவில்லை, அவள் வந்து நித்திரையாய் இருக்கிறாள். அவர்கள் அதை குறித்து அவர்கள் வந்து பரியாசம் பண்ணினார்கள், நகைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது கரெக்டு, அவங்க ஆவிக்குரியவங்களாக இராதனால அந்த டேம் அவங்களால புரிய முடியல. பிரணாம் சொல்லுகிறார், Jesus said she sleepeth and he went and wakened her and she became back to life. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் என்றால் அவளை எழுப்பும்படியாக வந்தார். அவள் மறுபடியும் அவள் ஜீவனை அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இப்பொழுது சகோதரி அன்னாளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், சி இஸ் நாட் டெட் பட் ஸ்லீப்பத் என்று இயேசுக்கு சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, சி இஸ் நாட் பட் சி இஸ் அலைவ். அமீன். சி இஸ் நாட் பட் சி இஸ் அலைவ். அவள் அந்த சகோதரி அன்னாள் அவர்கள் மறிக்கவில்லை, அவர்கள் வந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னொரு இடத்துல அவங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது அவங்க ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இந்த ஜபக்கூட்டம் நடத்துகிற இதே நேரத்தில் அவங்க வேற ஒரு ஸ்தலத்தில் அவங்க ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. சி இஸ் நாட் பட் சி அலைவத். இது அவள் எங்கே இருக்கிறாள் என்றால், சீஸ் இன் த சிக்ஸ்த் டைமென்ஷன், ஆறாம் பரிமாணத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் மறித்த பின்பு ஆறாம் பரிமாணத்தில் போகிறார்கள். சோரன் பிரன்ஹாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் அதை பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். லட்சக்கணக்கான பிரதர்ஸ் வந்தாங்க, அவரை கட்டி தழுவி, மை பிரசியஸ் பிரதர்ஸ், வி ஆர் சோ ஹாப்பி டு சி யூ என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவருக்கு வழுக்க தலை இல்லை, அவருடைய தலையில் முடி வந்து விட்டது, அவருடைய கூன் அங்கே நிமிந்து விட்டது, ஷோல்டர்லாம் சரியாக வந்து விட்டது, அவர் யங் மேனாக மாறிட்டார். அதன் பின்பு லட்சக்கணக்கான சகோதரிமார்கள் வந்து அவரை அணைத்து கொண்டு, மை பிரசியஸ் பிரதர், வி ஆர் சோ ஹாப்பி டு சி யூ என்று சொல்லும் பொழுது அங்கே வந்து அன்பு மாத்திரம் இருந்தது. அவங்க டயர்டாக இல்லை, எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறாங்க, எல்லாரும் அழகாக இருக்கிறார்கள், எல்லாரும் இளமையாக இருக்கிறார்கள் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே இடத்துக்கு தான் இப்பொழுது இந்த அருமையான சகோதரி அன்னாள் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆமேன். சி டைட் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே அவர்கள் மறித்து, அவர்கள் வந்து அவள் விசுவாசத்தினாலே மறித்ததினாலே அவர்கள் ஆறாம் பரிமாணத்திலே இருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோம். அவங்க ஒரு டெஸ்டிமோனியை, ஒரு சாட்சியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அவங்க ஒரு சந்ததியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் பார்த்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு சொல்லியிருக்கிறார், முடி வரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். He that endureth unto the end shall be saved. அதனால் முடி பறிந்த நிலை நின்றது. அவங்ககிட்ட நான் பார்த்த அந்த ஒரு காரியம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டுமென்றால், முடி பறிந்த நிலை நின்றிருக்கிறாங்க. எல்லாராலும் முடி பறிந்த நிலை நிற்க முடியவில்லை. ஆனால் இந்த அருமையான சகரி ரொம்ப லாங் பீரியடாக முடி பறிந்த நிலைத்திருக்கிறாங்க. நான் 1976 இந்த வளசராக்கத்துக்கு வரும்பொழுது ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, எங்கேயும் கரண்டே கிடையாது, ஒரு பில்டிங் கிடையாது, எல்லாமே கூரை வீடு தான். அப்பொழுது சோர ஜீவானந்தம் இதோ அந்த ஃபேமிலியை சார்ந்த பிள்ளைகள் எல்லாருமே சண்டே ஸ்கூலுக்கு என்னிடத்துல வந்தார்கள். நான் அரிகேன் லேம்பை வச்சு தான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன். இப்போ அது மாதிரி சர்ச்சு நடத்தும் பொழுது சின்ன பிள்ளைகள் தான் வருவாங்க, இவங்க ஃபேமிலி தான் முதலாவது சர்ச்சுக்கு வந்தாங்க. அதெல்லாம் 1976 2020 பாருங்கள், 40 வருஷத்துக்கு மேலே இவங்க பிலீவராக இருக்கிறாங்க. ஸோ எபனேசரியா வந்தாங்க, அதனால் அவங்களுடைய மனைவி வந்து இவங்க அன்னாள் சகோதரியும் சேர்ந்து வந்தாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் வந்து கொரட்டூர். அவங்களுடைய அக்கா ஜீவானந்தனுடைய பெரியம்மா ஒரு பெரிய பென்டெகோஸ்டல் பிலீவர், அவங்க அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவியெல்லாம் பெற்றவங்க. அதனால் அருமையான சகோதரியும் பென்டெகோஸ்டல் ஃபெய்த்தில் இருந்து அந்நிய பாஷை பேசுகிறவங்க. நான் வந்து இவங்க கன்வெர்ட்டில் கொண்டு வரல, இவங்க ஏற்கனவே பென்டெகோஸ்டல் பிலீவர். அவங்க பெரியம்மா மூலமாக இவங்களுக்கு அங்கே சத்தியம் வந்தது. இவர்கள் வந்து ஏற்கனவே பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. நான் இங்கே வரும் பொழுது இவங்க வந்து 4 பேர் இருக்க சொல்லியே சர்ச்சைக்கு வந்தாங்க. இந்த ஃபேமிலியும் சர்ச்சைக்கு வந்து 40 வருஷமாக இவங்க வந்து கடைசி வரைக்கும் ராபோஜன் ஆராதனை முன்னெடுக்கும் வரைக்கும் அவங்க வந்து சின்சியராக இருந்திருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 24:13, முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அதனால் முடிவு பரிந்த நிலை நின்றார்கள். இந்த குடும்பத்திலே சிலர் நிலை நிற்க முடியவில்லை, அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த சகோதரி 40 இயர்ஸுக்கு மேலே முடிவு பரிந்த நிலை இருந்தாங்க. மறிக்கும் வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இவங்க வார்த்தையிலே நிலைச்சிருந்ததுனால இவங்க வந்து இப்பொழுது 6th dimension பாரடைஸில் இன்றைக்கு ஜீவிக்கிறார்கள். ஷி இஸ் நாட் டெத் பட் ஷி இஸ் அலைவ். அல்லேலூயா. அதை தான் இப்பொழுது நமக்கு ஆறுதலான வார்த்தையை தான் இயேசுக்கு சொல்லுகிறார். அந்த எதிரி மேலே எழுப்பிட்டார், அதனால் அவர் சிலிப்பத்துன்னு சொன்னார். இப்பொழுது இவங்க வந்து ஜீவிக்கிறாங்க, வேற ஒரு டெவலிங் பிளேஸில் இருக்கிறாங்க அப்படி என்று நம்ம வார்த்தையின்படி செய்தியின்படி நம்ம விசுவாசிக்கிறோம். அதில் இந்த அருமையான சகோதரியுடைய டெஸ்டிமோனி என்னவென்றால், முடிவறிந்த நிலைத்துன்னு இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் வந்து எல்லாருமே ஒரு பர்பஸோடு கொண்டு வருகிறார். உலகத்தில் கொண்டு வரும்பொழுது ஒரு நோக்கம் இல்லாமல் கொண்டு வரதில்லை. தேவனுடைய சிந்தையிலிருந்து அவங்க வேர்ட் பாடியை பைபாஸ் பண்ணி மாம்சத்தில் வருகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேர்ட் பாடி இருக்கிறது, அதை பைபாஸ் பண்ணி அவங்க டைரெக்டாக தேவனுடைய சிந்தையிலேருந்து மாம்சத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ எந்த சரீரத்தை பைபாஸ் பண்ணாங்களோ அந்த சரீரத்துக்குள்ளே போய் அவங்க வந்து வேற ஒரு ஸ்தலத்தில் பாரடைஸில் இப்பொழுது வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா சத்தியம் எப்படி அழகாக இருக்கிறது. அவங்க பைபாஸ் அவனுக்கு ஒரு பேட் பாடி இருக்கிறது, அதை அவங்க அதில் 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 வாழலை. அவங்க மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து மறிக்கும் பொழுது அந்த பாடி வருது, அந்த பாடிக்குள்ளே அவங்க புகுந்து அவங்களோட சோல் வந்து பாடிக்குள்ளே பிரவேசித்து வேற ஒரு ஸ்தலத்தில் அவங்க வாசமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் ஜீவித்தார்கள், அங்கே இருக்கிறாருன்னு நம்புகிறோம். ஆண்டவர் அவங்கள வந்து உலகத்தில் ஒரு பர்பஸோடு கொண்டு வருகிறார், அவங்க மூலமாக ஒரு சந்ததி வர வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் அவன் மூலமாக ஒரு சந்ததி வர வேண்டும். அவன் ஒரு லேண்டு கானான், அந்த லேண்டு ஃப்ளோவிங் வித் ஹனி அண்ட் மில்க், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அதே போல அருமையான சகோதரி அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டாங்க. இங்கே ஒரு சந்ததியை ஆண்டவர் அவங்க மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். இல்லை சகோதரன் ஜீவானந்தம் அவரிடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து 13 பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்களாம், மொத்தம் 13 பேரப்பிள்ளைகள். கொள்ளு பேரம் பேத்தி வந்து 9 பேர் இருக்காங்களாம், வயசு வந்து 83. இப்படி ஆண்டவர் வந்து ஆயுஷ் நாளை அதிகம் கொடுத்துருக்கிறார். கத்தருக்கு பழுப்பதில் ஆயுஷ் நாளை பெருக பண்ணும். அது மாத்திரமல்ல ஒரு பெரிய சந்ததியை கொடுத்துருக்கிறார். நீ உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணத்தக்கதாக, இன்னும் அந்த பேர பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளை காணும்படியாக, இன்னொரு ஸ்டெப் ஹையராக போய் அந்த 128 சங்கீதத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தமானது இவங்க கண் காணத்தக்கதாக ஆண்டவர் அவிதமாக அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். ஆனால் நான் என்னை குறித்து நான் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பாசராக நான் வரும்படியாக ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். ஆண்டவர் வந்து அப்படி ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார், இந்த ஃபேமிலிக்கு நான் பாசராக மாறும்படியாக கத்தர் நியமிச்சிருக்கிறார். ஒருவேளை சிலர் வந்து அதை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், விலகி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நியமித்தது வந்து அடியனை தான் இந்த குடும்பத்துக்கு பாசராக நியமிச்சிருக்கிறார். நானும் யோசித்து பார்த்தேன், இந்த குடும்பத்தில் 16 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். 16 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்தியிருக்கிறார். 4 மேரேஜஸ் சாலமனைஸ் பண்ணியிருக்கிறார். இவங்களோட மூத்த மகள் வந்து எஸ்தருக்கும் அவருடைய மோகனுக்கு ரெண்டு பேருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். மோகன் பிரதரை வந்து அந்த ஏரிக்குள்ளே அங்கே எரிஞ்சு ஏரிக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மத்தியான நேரத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இன்னும் எனக்கு காட்சியில் இருக்கு. எஸ்தர் வாலிப பெண்ணு, நானும் வாலிப பெண்ணு, நான் வாலிப பையன். இதை அந்த நேரத்தில் மேரேஜ் ஆகிறக்கும்னாலே அந்த சௌகரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். அதே போல் இப்படி இந்த குடும்பத்தோடு கூட இவ்விதமான ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக இந்த சகோதரிக்கு என்ன சென்றால், இது சில வருஷங்களாக பல வருஷங்களாக விடவாக இருந்திருக்கிறாங்க. எபினேசர் ஐயா வந்து கடின ஒரு உழைப்பாளி, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக குடும்பத்தை நடத்துவதற்காக அவர் ராத்திரி பகலாக வேலை செய்வார். அவ்வளோ கடின உழைப்பாளி. இவங்களும் அவங்களோடு சேர்ந்து பாடுபட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தது நான் வந்து பார்த்துருக்கிறேன். அது மாத்திரமல்ல எபினேசர் ஐயா சொல்லும் பொழுது ரொம்ப நீட்டாக இருப்பார். சர்ச்சைக்கு வந்தாலும் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து நல்லா குளித்து எப்பவுமே நீட்டாக இருப்பார். அவருக்கு அழுக்காக இருக்கதே பிடிக்காது. கையில் கர்ச்சீப் எப்பவுமே வச்சுருப்பார். குழந்தைகளெல்லாம் சுத்தமாக வச்சு தான் அவர் எடுத்துகிட்டு போவார். இப்படி அவர் ஒரு சில ஒழுங்கு கிரமத்தை கடைப்பிடிச்சார். பாச சொன்ன வார்த்தையை வந்து யாருமே மீறக்கூடாது, ரொம்ப ஆதரவாக இருந்தார். இதை சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவருக்கு வந்து நான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். அவர் ஒன் ஆஃப் த எல்டராக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். அவ்விதமாக என்ன சென்றால் அவரும் வந்து விசுவாசத்தில் மறித்து போனார். இதோ என்ன சென்றால் இப்பொழுது இந்த அருமையான சகோதரி அன்னாள் அவர்கள் பல வருடங்களாக விடோவாக இருந்தாலும் இவங்க வந்து தேவனுடைய பிரசன்னத்தை விடவில்லை, அவருடைய சமூகத்தை விடவில்லை, சபை கூடி வருதலை விடவில்லை. ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பெரிய சந்ததியை கொடுத்தார். அதில் அருமையான சகோதரன் ஜீவானந்தம் அவருடைய மனைவி சகோதரி எஸ்ஆர் ராஜகுமாரி வந்து ரொம்ப சின்சியராக எலக்ட் பீப்புளாக அனாயிண்டட் பீப்புளாக இருக்கிறாங்க. சகோதரி எப்சிவா மாலதியும் அவங்களுடைய பிள்ளைகளும் இப்பொழுது நம்ம கூட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பிள்ளைகளை கொடுத்தாலும், இவ்வளவு ஞானஸ்தானத்தை நான் கொடுத்தாலும், மேரேஜை சாலம்னைஸ் பண்ணாலும், ஆனாலும் எல்லாரும் நிலச்சி நிற்க முடியலை. இந்த அருமையான சகோதரி 40 இயர்ஸுக்கு மேலே விசுவாசத்தில் நிறைத்திருந்து டைட் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே மறித்திருக்கிறார்கள். அதனால் she is not dead but she is alive. ஆமென். என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமே. இவ்விதமான ஒரு கிரேஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. இவங்க பெந்தகோசல் டினாமினேஷன்ல இருந்து அந்த உபதேசத்துல இருந்து இங்க மெசேஜ் ஆதாக அவரை போதிக்கும் பொழுது எபனேசர் ஐயா வந்து அந்த சத்தியத்தை வல்ல அவள் உண்மையா விசுவாசித்து நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை மறுபடியும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இல்லை என்று முன் வந்தார். ஆனால் அவருடைய மனைவி சௌரி அன்னாள் அவர்கள் ஏதோ சில காரியங்களை சொல்லும் பொழுது அவர் உடனே பேச்சை கொடுத்து அதெல்லாம் நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது நீ அந்த மனைவியை வந்து என்ன சென்றால் ஒரு வார்த்தை பேசி அவங்கள சரியான லைன்ல கொண்டு அவங்கள இந்த மஞ்ச கயிறெல்லாம் எடுத்து போட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று அவருடைய நாமம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வெறும் உலகத்துல பெரிய கிரேஸ். அதுதான் இந்த அருமையான சௌரிக்கு ஆண்டவர் இவ்வளவு கிரேஸ் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு டெஸ்டிமோனி அவங்களுடைய கர்ப்ப பிறப்பில இவ்வளவு பிள்ளைகளை கொண்டு இதோ இங்க கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாக அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அவங்களுக்கு பாராட்டின ஒரு கிரேஸ். அந்த கிரேஸை நம்ம இந்த நேரத்தில் நினைச்சு கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். வேதத்துல இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:16.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா?
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். The Spirit of God dwells in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் டெம்பிள் ஆஃப் காடாக இருக்கிறோம். இந்த பாடி வந்து இது வந்து ஒரு டெம்பிளாக இருக்குது. தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி இதுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. ஆண்டவர் மனுஷனை எதற்காக படைத்தார் என்றால் அவனுக்குள் அவர் வாசமாக இருந்து அவனை வழி நடத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் மனுஷனை படைத்தார். இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். சகோதரி அன்னாள் வந்து தேவனுடைய ஆலயமா இருந்தார்கள். தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே வாசமா இருந்தது. ஆமேன். இந்த வெசல் எப்படின்னா வெசல் ஆஃப் கிளே ஆயிருக்கிறது. இது கோல்டுலயோ சில்வர்லயோ இந்த பாத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கல. இந்த வந்து இது வெசல் ஆஃப் கிளே. முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாமை வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26-27 வாசிக்கிறோம். 2:7 அவனுக்கு வந்து இதை மண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். அதனால மண் என்று சொல்லும் போது கிளே. அதனால அந்த கிளேல தான் ஆண்டவர் அவனுடைய பாடியை உண்டாக்கி அந்த ஸ்பிரிட்டை அவனுக்குள்ள வைத்தார் என்று நம்ம காண்கிறோம். அதே போலதான் இந்த சரீரமானது ஒரு டேபர்நாக்கிளா இருக்கிறது. தேவனுடைய ஆவி இதற்குள்ளே வாசமாயிருக்கிறது. இட் இஸ் எ வெசல் ஆஃப் கிளே. வெசல் ஆஃப் கிளே வந்து என்ன செய்யும் என்றால் இது வர வர வந்து டிட்டோரியேட் ஆகும். அதாவது அது அப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சேதப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மோசமடைந்து ஒரு நாளில் கிராக்கு விட்டு அது உடஞ்சிப்போம். இதுதான் வெசல் ஆஃப் கிளே. இந்த கண்மண் களிமண்ணான ஒரு பாத்திரம் அப்படி தான் இருக்கிறது. அதனால் உலகத்தில் மனுஷங்களாகிய நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம வந்து சிறு குழந்தை தாய்ப்பாலை குடிக்கிறது, பின்பு அந்த குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அது வளர்ச்சி அடைகிறது. இந்த வளர்ச்சி வந்து 19 வயசுல 19 அல்லது 21 வயசுக்குள்ள இந்த வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சு விடுகிறது. அதுக்கு பிறகு நம்ம வந்து எவ்வளவு நல்ல சத்துள்ள ஆகாரத்தை வைட்டமின்ஸ் ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டாலும் அல்லது நமக்கு பெஸ்ட் டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு உடம்பை நல்லா கவனித்தாலும் எல்லா பாடியை செக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்தாலும் வளர்ச்சி குரோத்து அதுக்கு மேலே கிடையாது. 21 வயசுக்கு மேலே குரோத்து கிடையாது. அதுக்கு பிறகு அது என்ன செய்யுது, அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது பாடி கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரியேட் ஆகுறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான நிலைமை அடைந்து பின்பு என்ன செய்யறால் இந்த உயிரானது இது வந்து பிரிஞ்சு விடுது. சரீரமானது கிராக் விட்டு ப்ராப்ளம் அதிகத்தை ஏற்படுத்தி கடைசியாக அது மரித்து போகிறது. இல்லை இந்த பாட்டில் தான் இந்த மண்பாண்டத்தில் தான் தேவன் வாசமாயிருக்கிறார். ஆமேன். The life that is on the inside of the clay vessel. இந்த வந்து இந்த மண்பாண்டத்துக்குள்ள தான் கர்த்தர் தம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால இந்த மண்பாண்டம் முக்கியமானதல்ல. இதை ஆண்டவர் வந்து ஃபேஷன் பண்ணுகிறார். எரேமியா 18 எரேமியா தீர்க்கதரிசியை குயவன் வீட்டுக்கு அனுப்புகிறார். குயவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த பாத்திரத்தை வணங்குகிறான். அதனால நம்ம எல்லாரும் குயவன் கையில் இருக்கிற களிமண் பாத்திரமாக இருக்கிறோம். அந்த களிமண் பாத்திரத்தை அவன் வணங்குகிறான். ஒவ்வொன்றையும் ஒரு பர்பஸாக வணங்குகிறான். அதே போல சிலர் ஆண்டவர் ஆண்களாக சிருஷ்டிக்கிறார், சிலர் பெண்களாக சிருஷ்டிக்கிறார், சிலரை வந்து எலக்டா உண்டாக்கிறார், சிலரை சேவிடாக வச்சிருக்கிறார், சிலரை அன்பிலீவரா வச்சிருக்கிறார், சிலரை வந்து பேக்ஸ்லைடிங் சோல் ஃபால்ஸ் டாக்டரின்ல வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குனது, இவங்களை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளும் ஆண்டவர் வந்து எலக்டா டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். நம்மளும் ஆண்டவர் ஒரு பாத்திரமாக வணஞ்சிருக்கிறார். வி ஆர் அ பாட் இன் த ஹேண்ட் ஆஃப் த அந்த குயவனுடைய கையிலே நம்ம வந்து பாட்டர், இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பாட்டர், அந்த கையிலே உருவாக்கப்படும் முடியாது. அதே போல சௌரி அன்னாள் அவர்களை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். ஆமென். அந்த சரீரத்தை உண்டாக்கி எந்த காலத்துல உலகத்துல வர வேண்டும், அவங்கள ஒரு பெண்ணாக சிருஷித்து அவர்களை வந்து என்ன சென்றால் ஒரு ஏற்ற வேலையிலே அவர் கொண்டு வருகிறார். அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கிறது. எபனேசர் ஐயா விவாகம் பண்ணி வளசலபாத்துக்கு, கொரட்டூர்ல இருந்து வளசலபாக்கு வரும்படியாக வைத்து அவங்க மூலமா ஒரு சந்ததியை கொண்டு அவங்க வந்து கர்த்தருடைய ஆராதனை செய்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் நல்ல வசதியா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு சூத்திரம். ஆனா கர்த்தருக்குள் இருக்கிறது தான் விசேஷமான காரியம். அதனால அவர்கள் வந்து கர்த்தரை வந்து தேடத்தக்கதா. இப்படி அவங்க கர்ப்பத்துல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வச்சு, இத மாதிரி பேர பிள்ளைகளெல்லாம் வச்சு அவங்க மூலமாக எபனேசரையா அந்த அருமையான சௌரி அன்னாள் மூலமாக ஒரு சந்ததி ஏற்படுத்தி இப்படி கொண்டு வந்திருக்கும் பொழுது இந்த சரீரமானது என்ன செய்யறது என்றாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைகிறது, ப்ராப்ளம் கொடுக்கிறது, வலிகள் வேதனைகள் ஏற்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஓல்டாகி பின்பு கிராக் விட்டு அந்த தொட்டி உடஞ்சி போகுது. அதே மாதிரிதான் சகோதரி வந்து மரித்து போனாங்க. இப்பொழுது அந்த வெஷல் முக்கியமான காரியம் அல்ல, அது கிளே வெஷல் கண்டிப்பாக அது உடையும். மரணமானது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவ்விதமாக மாத்திரம் நம்ம உண்டாக்காதபடி அந்த அவர் ஒரு கார்டனராக இருக்கிறார், தோட்டக்காரனாக இருக்கிறார், குயவனாகவும் இருக்கிறார், இத கர்த்தர் வந்து தோட்டக்காரனாகவும் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த தொட்டியை வந்து மண்ணினால நிரப்பி, அதை கிளையினால நிரப்பி, நான் ஒளிப்பிடத்திலே அதிசய வண்ணமாக விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் கண், என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாமற் போகும் முன்னே, அவைகள் ஒன்றாயிலும் ஒரு அங்கே இல்லாத போகும்பொழுது எல்லாம் அவைகள் அனைத்தும் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 139 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அதிசய வண்ணமாக ஆண்டவர் அந்த வெஷலை கிரியேட் பண்ணி கடைசியாக என்ன செய்யறார் என்றால் ஒரு சீடை அதில் பிளேஸ் பண்ணுகிறார். அதுதான் முக்கியமானது. அந்த தொட்டியில வந்து ஒரு சீடை பிளேஸ் பண்ணுகிறார். அந்த கிளே வெஷலை வந்து மண்ணினால நிரப்பி நமக்கு இருதயம், நமக்கு நுரையீரல், நமக்கு கிட்னி எல்லாத்தையுமே தந்து இதை வந்து மண்ணினால நிரப்புகிறார். உள்ளுக்குள்ள எவ்வளவு முக்கியமான அவயங்கள்லாம் இருக்கு, அதனால எல்லாத்தையும் அப்படி நிரப்பி அதுக்கு என்ன செய்யறா, நம்ம ஹார்ட்ல வந்து ஒரு சீடை பிளேஸ் பண்ணியிருந்தார். அதனால சௌரி அன்னாள் அவர்களுக்கு அந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அது யாருக்குமே தெரியாது, உள்ள சீடு மண்ணுக்குள்ள இருக்குது, யாருக்குமே தெரியாது. அது தேவனுடைய ஜீவனின் ஒரு பகுதி, ஸ்பெக் ஆஃப் காட்ஸ் லைஃப். அந்த ஜீவனின் ஒரு பகுதியானது அது வித்துல வந்து ஒரு ஜீவன் இருக்குது, கண்ணுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஜீவனை வந்து அங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது என்ன செய்யறது என்றால் அப்படியே உறக்க நிலையில இருக்கிறது. இட் இஸ் இன் டார்மன் ஸ்டேட் என்று பிரதர் பிரணாய் சொல்கிறார். உறக்க நிலையில அந்த வித்து இருக்கிறது. நல்ல மெசேஜ் அதாவது வருது. பாஸ்டர் சாமியல் வருகிறார், அவர் இங்க சண்டே ஸ்கூல் நடத்துகிறார், அவர் இந்த வீட்டாரை சந்திக்கிறார், வீட்டாரை சந்தித்து நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு வாங்கன்னு அவர் அழைக்கிறார். வந்து மெசேஜை கேளுங்க, கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுங்க, ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க, மஞ்சள் கயிறு தாலிலாம் எடுத்து போடுங்க. இதை சொல்லும் பொழுது உலகத்தை விடுங்க, கர்த்தரை நேசிங்க, அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகன்னு சொல்லும் பொழுது அந்த சீடு அன்னச்சிறந்தால் அந்த உறக்க நிலையில இருக்கிற சீடானது அது குயிக்கன் ஆகுது, உயிர்ப்பிக்கப்படுது. ஹல்லேலூயா! திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரூத். ஹல்லேலூயா! இது சத்தியமே அல்லாமல் வேறொன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. நியூ பேர்த் அங்க வருகிறது, புது பிறப்பு வந்திருக்கிறது. அதனால அந்த சோல் ஆனது உயிர்ப்பிக்கப்பட்டு அது வந்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. பின்பு என்ன செய்யறது என்றால் அந்த தொட்டியில அந்த செடி முளைக்கிறது. ஆண்டவர் அது என்ன சீடு பிளான் பண்ணார்னு அவருக்கு தான் தெரியும். என்ன வந்து ஒரு பாச சீடா பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், எங்க அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருந்தேன், ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தேன். ஆனா என்னுடைய வந்து ஜாப் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கர்த்தர் என்னை பாஸ்டரா வச்சிருக்கிறார். அது இந்த வளசலவாத்து கொண்டு வரணும்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பாஸ்டர் சீடாக பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அது வந்து பின்புதான் நான் ரியலைஸ் பண்றேன், ஆண்டவர் என்னை வந்து இப்படி அழைச்சிருக்கிறார், இந்த மெசேஜ் அதாக வர போதிக்கணும்னு சொல்லி அப்படி தெரிந்து கொண்டா இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், அப்படியே அந்த செடி அந்த முளைச்சி அழகாக அது வருது. அதே போல அது என்ன செய்தால் இந்த அருமையான சகோதரிக்குள்ள ஆண்டவர் இந்த சீடை பிளேஸ் பண்ணினார். 1976 நான் வருகிறேன், எனக்கு 22 வயசு. அப்பொழுது இவங்க வந்து ஒரு பிள்ளைகள்லாம் பெற்று தாய் தப்பனா இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு யங் மேன் அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையை அவங்க வேல்யூ பண்ணாங்க. அவங்க எபனேசரா சொல்வாரு, பாஸ்டர் சாமியல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. நீ ரொம்ப கண்டிப்பா இருக்கிறா அதான் எனக்கு பிடிக்குங்கிறாரு. அப்படி கண்டிப்பா இருக்கிறத அவர் வந்து பாராட்டினார். சிலருக்கு கண்டிக்கிறாங்க, பாச திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, சபைக்கு வராம போவாங்க. நீ திட்டுறது தான் எனக்கு பிடிக்குதுங்கிறார், அவ்வளவு கண்டிஷனா வச்சிருக்கிறான். இந்த பிள்ளைகள் எல்லாருமே சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவ்விதமாக இருக்கும் பொழுது அவர் அவ்விதமாக சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் வந்து இங்க வார்த்தைக்கு வருகிறாங்க, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமேன். அந்த ஆத்மாவின் செடி வந்து முளைக்குது. அந்த செடி முளைக்க வேண்டாம், ஜெர்மிடைஸ் ஆக வேண்டும் என்றால் அங்கே சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு காரியங்கள் அங்கே தேவைப்படுகிறது. அதுக்கு வந்து அங்கே தண்ணீர் தேவைப்படுகிறது, வெளிச்சம் தேவைப்படும். செடி வளரணும்னா வெளிச்சத்தில் வைக்கணும், வீட்டுக்குள்ளே செடியை வச்சு வளர்க்க முடியாது. சூரிய வெளிச்சம் அதுக்கு தேவை, அதுக்கு தண்ணீர் தேவை, அதுக்கு நல்ல வந்து கிரவுண்டு தேவை. அந்த கிரவுண்டு சரியான கண்டிஷனில் இருக்க வேண்டும். இந்த தண்ணீரும் இந்த வெளிச்சமும் வரும் பொழுது அந்த செடியானது முளைக்கிறது. பின்பு அது அழகாக வளருகிறது. அழகாக வளர்ந்து அது பூக்களையும் கனிகளையும் கொண்டு வரும் பொழுது நம்ம டெய்லி அதை பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். நான் வந்து இந்த செடி வளர்க்குறது, காய்கறி செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவன். இப்போ எனக்கு வந்து மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணனால கவனிக்க முடியல. என் மனைவி தான் கொஞ்சம் பார்க்குறா, அவளாலையும் பார்க்க முடியல. இப்போ எல்லா தொட்டியும் வந்து காஞ்சி போய் கிடக்கு. அதனால் என்னென்னா நம்ம அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு 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 மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அது வளருது, இலை வருது, பூ வருது, காய்கனிகள் வரும் பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ணுகிறோம். அது நமக்கு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துறது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. நம்முடைய மைண்டெல்லாம் மூடெல்லாம் வந்து நல்ல மாதிரி மாறுது அந்த செடியை பார்க்க சொல்ல. அதே போல் என்னாச்சுன்னா அந்த ஒரு விசுவாசிக்கு வந்து அங்கே வாட்டர் தேவை. அதுக்கு என்ன சென்றால் வாட்டர் தேவை, சூரிய வெளிச்சம் தேவை. அதனால ஆண்டவர் நமக்கு வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை போதிக்கிறார், அங்கே வரும்பொழுதெல்லாம் நம்ம அனாய்ச்சட் ஆகிறோம். அதனால் அந்த வார்த்தையும் வந்து தண்ணீரும் வந்து எப்பொழுதுமே அந்த செடிக்கு தேவை. கார்டனர் என்ன செய்கிறான் என்றால் அதுக்கு தண்ணீரும் இது அதுக்கு சூரிய வெளிச்சம் வரும் பொழுது அது வந்து அழகாக வளருகிறது. அதை ட்ரீம் பண்ணுகிறான். சில நேரத்தில் அது அதிகமாக அவுட் ரொம்ப க்ரோத் ஆகும் பொழுது அதை ட்ரீம் பண்ணி அப்பொழுது அந்த செடி வந்து அழகாக மாறுகிறது. அதே போல தான் ஜீசஸ் இஸ் த கார்டனர். ஹல்லேலூயா. நம்ம கிளே வெஷல், இதுக்குள்ள ஒரு ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ஜீவனானது அது முளைச்சி அதுக்கு எப்பொழுதுமே டெய்லி அதுக்கு தண்ணீர் தேவை, டெய்லி சூரிய வெளிச்சம் தேவை. அதே போல் நம்ம வந்து ரசிக்கப்பட்டாச்சு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா சபைக்கு அடி நம்ம வரணும், அடிக்கடி நம்ம சபை வரணும், சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், ஜெபத்தில் இருக்க வேண்டும். அந்த சன்லைட், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர், இந்த சன்லைட் மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வந்து அந்த இது வந்தால் தான் அது வளரும். அதே போல் வாட்டர் இது ஸ்பிரிட் ஆஃப் காட், ப்ரேயர் தான் அந்த அனாய்டிங்கை கொண்டு வருது. நான் எவ்வளோ பைபிள் படித்தாலும் நான் ஜெபிக்க போகலன்னா பிரசங்கத்தில் அனாய்டிங் இருக்காது. நான் பைபிள் நிறையா படிக்கணும், நான் மெசேஜ் நிறையா படிக்கணும், அதுக்கு பிறகு நான் நிறைய ஜெபம் பண்ணணும், அப்போ தான் அனாய்டிங் வரும். அதால் என்ன அனாய்டிங் நமக்கு தேவை, நமக்கு வேர்டு தேவை, இந்த எல்லாமே அது இருக்கணும். நல்ல கிரவுண்டு, நல்ல அட்மாஸ்பியர் நமக்கு தேவை. ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் நம்ம குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளரும். இப்போ அந்த செடியானது வளர்ந்து அது பூக்களையும் மொட்டுகளையும் பூக்களையும் அது கனிகளையும் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன சென்றால் அதை என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் மனித ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நம்ம வளர்ந்து நல்ல பச்சை பச்சேர்னு இருந்து விலைகளையும் பூக்களையும் கனிகளையும் கொண்டு வரும் பொழுது அந்த கார்டனர் வந்து டெய்லி பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த கார்டனர் மாற்றம் அல்ல, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்த செடி பாஸ்டர் வீட்டில் அந்த செடி அழகாக பூ பூத்துருக்கு, அந்த ரோஜாப்பூ என்ன அழகா பூ பூத்திருக்கு, ரோட்ல போறவங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க. அவங்க வந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்படுது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம வந்து அந்த கிளை வேஷல பார்க்கல. அவங்க கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். அந்த கிளை வேஷல பற்றி ஒன்றும் முக்கியத்துவமே கிடையாது. நீ எப்படி வேணாலும் நம்முடைய சரீரம் இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரோ அதில் நம்ம திருப்தியா இருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யண்டால் அந்த கிளே வெஷலுக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த கிளேல என்ன செய்யண்டால் அந்த என்ன சீடு பிளேஸ் பண்ணிருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நமக்கு அந்த சீடை பிளேஸ் பண்ணிருக்கிறார். அதான் ப்ரீ டெஸ்டினேட்டட் சீட். நம்ம முன்குறிக்கப்பட்ட வித்துக்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. த லைஃப் வாஸ் குரோவிங் அவுட் ஆஃப் த வெஷல். அந்த வெஷல்ல இருந்து அந்த ஜீவனானது அது வளர்ச்சி அடைகிறது. த சீடு இன்சைட் த கிளே, கிளே வெஷல், அந்த 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 வெஷலுக்குள்ள அந்த சீட் அங்க இருக்கிறது. அதனால இந்த லாஸ்ட் டே மெசேஜ் ஆனது நம்ம மேல ஷைனிங் ஆகும் பொழுது நம்ம குரோத் ஆகுதும். அந்த குரோத் ஆகும் பொழுது அதை பார்த்து தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே ரெடெம்ப்ஷன் மனசுல வச்சு தான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். மனசுல ரெடெம்ப்ஷன், ஒரு செடியில அந்த சத்தியத்தை வச்சிருக்கிறார்னா அவர் மனசை வச்சு அவர் அப்படி அதை உண்டாக்கி இருக்கிறார். அதனால பாருங்க, அந்த வெஷல் மேல அது வந்து அது எப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அந்த மண்பாண்டம் எப்படி இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அது ஓல்டா இருந்தாலும், எங்கா இருந்தாலும், அது பியூட்டிஃபுல்லா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அதை பற்றி ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுல இருக்கு வளரு, அதை வளருகிற செடியை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த செடி எப்படி வருது, உள்ள போட்ட வித்து தான் அது காரணம். உள்ள போட்ட வித்து தான் அப்படி கொண்டு வருது. அது ஆப்பிள் ட்ரீ போட்டால் ஆப்பிள் கனிகளை கொண்டு வரும். அது வந்து விஜிடபிள்ஸ் போட்டால் அது விஜிடபிள், என்ன வித்து போட்டோமோ அது அது மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறது. அதே போல தான் நம்ம வந்து ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது அவங்களுடைய லைஃபை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. அருமையான சொன்ன ஜீவானந்தம் அவருடைய மனைவி எஸ்ஆர் ராஜகுமாரியை நான் பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஏன் சந்தோஷப்படுகிறோம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கு. அவங்க எலெக்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறாங்க. அவங்க தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெறுறாங்க. சோரன் ஜீவானந்தம் சிறு வயசுலேருந்து ஊழியத்தில் பங்கு பெறுகிறார். சர்ச் ஆக்டிவிட்டீஸில் சிறு வயசுலேருந்து இருக்கிறார். இப்பவுமே இருக்கிறார். சின்ன வயசுலேருந்து, அஞ்சாப் ஆறாப் படிக்கலேருந்து நான் வந்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்தேன். இந்நாள் வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்கிறார். அதனால் பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த லைஃபை பார்த்து என்ஜாய் பண்ணுகிறோம். அந்த கேரக்டரை பார்த்து என்ஜாய் பண்ணுகிறோம். அதுதான் முக்கியம். உள்ள என்ன சீடு பிளேஸ் பண்ணப்பட்டதோ அந்த சீடு தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. அந்த சீடை யார் பிளேஸ் பண்ணா, நம்ம பிளேஸ் பண்ணல, ஆண்டவர் பிளேஸ் பண்ணி இருக்கிறார். அது வந்து அந்த சாய்ஸ் வந்து ஆண்டவர் என்ன சீடை போடணுங்கிறது அந்த சாய்ஸ் அவர் அந்த டிசிஷன் பண்ணி இருக்கிறார். அது எப்ப டிசிஷன் பண்ணி இருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னதாக. இது காட்ஸ் சாய்ஸ், நம்ம சாய்ஸ் இல்லை. நம்ம விசுவாசியா நம்மள மாறுகள, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்தேன். எப்பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே. பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. காட் டிசைடட் யூ ஆர் எ பிலீவர் இன் த மெசேஜ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வந்து ஒரு மெசேஜ் பிலீவராக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டார். பிரைடாக இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டார். அது அவருடைய டிசிஷன். இந்த இந்த தொட்டியில் என்ன விதையை போடணும், எது போட்டால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். உலக தோற்றத்துக்கு முன்னா டிசைட் பண்ணார். போட்ட வித்து இந்த மெசேஜ் இந்த வரும் பொழுது அது வந்து லைட் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அது வளர்கிறது, அது குரோத் ஆகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உண்டான இந்த இச்சைகளுக்கு நம்ம தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளோள் ஆகும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரன் தினகரன் வாசிப்பார்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளோள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த இச்சையினால் உண்டான இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு நம்ம தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளல் ஆகும்படி மகா மேன்மை அருமையாக வாக்கு தத்தங்கள் கொடுக்க. ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையுள்ளாந்து விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு கூட தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி பழகுங்கள். ஃபெய்த், வெர்ச்சு, knowledge, temperance, patience, godliness, brotherly kindness, love. அதனால செடி வந்து வளருது, இந்த மாதிரி வளரும். ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். நம்ம வந்து வார்த்தையை கேட்டு 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 நம்ம ஜபத்தில் காத்திருந்து டெடிகேட் பண்ணி பண்ணி இந்த செடி இப்படி வளரும். அதனால் அது அதை அந்த வளர்ச்சி அடைகிறது. இந்த வளர்ச்சி அடையும் பொழுது என்ன கேரக்டர் இது, இவங்க இந்த மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர் கிடைப்பாங்களா உலகத்தில், என்ன அருமையான சகோதரின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அந்த செடியை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், அதில் கனிகளை புசித்து நம்ம சகுறோம், அதனுடைய விஜிடபிள்ஸை நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, நாங்கள் மாடியில் அதை பயிர் செஞ்சோம், இது எங்கள் தோட்டத்துக்கு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன ஒரு சந்தோஷம். கடையில் போய் வாங்கல, நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்கியிருக்கிறோம், இது என்னன்னா நாங்கள் அதை வளர்த்துருக்குறோம், அதனால ஒரு சந்தோஷம். அதே போல தான் ஒரு அருமையான ஒரு விசுவாசி அப்படி தான் இருக்கணும். அதனால உள்ள ஹிடன் அஜெண்டா இருக்கக்கூடாது, கிரிமினல் மைண்ட் இருக்கக்கூடாது, களங்கம் இல்லாத இருதயம். அவங்க வந்து தேவனுடைய ஸ்வாபங்களை, டிவைன் நேச்சரை கொண்டு வர வேண்டும். அதுதான் சேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் சர்ச்சில் அந்த படத்தை போட்டிருக்கு. அதனால நம்ம அப்படி குரோத் ஆகும் பொழுது, அவங்க லைஃப்பை பார்க்கும் பொழுது, ஷேர்லி இவங்க வந்து எலெக்ட் பீப்புள் தான், இவங்க தேவனால தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், இவங்க எலக்ட் சீடா இருக்கிறாங்க, ப்ரீ டெஸ்டினேட்டட் சீடு. இப்பொழுது நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இவங்க லைஃப் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுது, கிரைஸ்ட் லைக் கேரக்டர். ஹல்லேலூயா. அந்த கிரைஸ்ட் லைக் கேரக்டர் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்றோம். நம்ம எதை நேசிக்கிறோம், அந்த கிளே வெசலை நேசிக்கல, அந்த லைஃபை நேசிக்கிறோம். இப்போ சார் ஜீவான் தான் எஸ் ஆர் ராஜகுமாரி அவர்கள் நேசிக்கிறோம் என்றால் அவங்க லைஃபை நேசிக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி, என்ன ஒரு அதிசயம். ஸ்பெஷல் பீப்புளாக இருக்கிறாங்க. இதை இங்கே இருக்க நீங்கள் எல்லாருமே எலெக்ட் தான். உங்களை நான் நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம், உங்களோட லைஃப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி, உங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்க. இதை மாதிரி தான் ஒரு பிரதர் பிரணாம் நமக்கு டீச்சிங் கொடுத்துருக்கிறார். பிரதர் பிரணாம் பிரணாம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவர் என்ன டீச்சிங் கொடுத்துருக்கிறார், இந்த டீச்சிங்கை அவர் தான் கொடுத்துருக்கிறார். அதனால அந்த கிளே வெஷல் என்ன செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உடஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விட்டு பிறகு என்ன செய்யும் என்றால் டப்புன்னு அது விட்டு போயிடும். ஆனால் இந்த லைஃப் வந்து என்ன எப்படி இருக்கு என்றால், அந்த செடி வந்து அந்த அந்த மரமானது பாது கனிகளை தந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரனை சகோதரியை பார்க்கும் பொழுது, இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை போல யாராவது வாழ முடியுமா? இப்போ என்ன எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த பாஸ்டர் வந்து இவ்வளோ வைராக்கியமாக போதிக்கிறார், இப்படி யாராவது ஒரு பாஸ்டர் வந்து போதிப்பாரா? இப்போ உங்களுக்கு சிலருக்கு ஒரு என்னுடைய அருமை தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய காலத்துக்கு பிறகு அது அருமை தெரியும். அதே போல் இங்கே இருக்க சில பிலீவர்ஸ் ரொம்ப நல்ல பிலீவராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய அருமை இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கள உலகத்தை விட்டு போன பிறகு அவங்களுடைய அருமை தெரியும். இதை மாதிரி பிரதர் சிஸ்டர் நமக்கு கிடைக்க மாட்டாங்கடா. இவங்க எவ்வளோ உதவியாக இருந்தாங்க, எவ்வளோ நல்ல கேரக்டர், என்ன ஸ்பிரிச்சுவல் பீப்புள், இதை மாதிரி ஒரு பிலீவர் உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ணுகிறோம். அந்த கனியை டேஸ்ட் பண்ணுகிறோம், அந்த ஃப்ளவரை வந்து முகந்து பார்த்து அந்த வாசனையை முகந்து பார்க்குறோம். நல்ல வாசனையாக இருக்குது, பிச்சு செடி பூச்சினா எல்லா இடம் மனமாக இருக்கும். என் வைஃப் சொல்லுவா, எல்லாம் மனமாக இருக்குது, என்ன அந்த செடி பிச்சு செடி பூ பூத்துருக்கு, அதனுடைய அரோமா, அந்த கனியினுடைய ஸ்வீட்னஸ், இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அதே போல் தான் சௌரி அன்னாள் சௌரி வாழ்ந்தாங்க. இது அவங்களோட லைஃப்பை பார்த்து, அவங்களுடைய டெஸ்டிமோனியை பார்த்து இப்போ நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு அருமையான சௌரி உலகத்தில் வாழ்ந்தாங்களா, இப்படி அவங்க வந்து எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்க, அவங்க லைஃப் எவ்வளோ. இதை தான் நம்ம என்ஜாய், இதை தான் நம்ம நேசிக்கிறோம். வி ஃபெல் இன் லவ் வித் டிவைன் லவ். ஹல்லேலூயா. நம்ம இந்த தெய்வீக அன்பில் நம்ம அவங்களோடு கூட இணைஞ்சிருந்தோம். ஹியூமன் லவ் அல்ல, ஹியூமன் லவ் என்னவென்றால் மனைவி பிள்ளை, எங்களுடைய என் மனைவி என் பிள்ளைகள், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க. அதனால் இது வந்து ஹியூமன் லவ், இது பிரயோஜனப்பட, அது எல்லாருக்கும் உலகத்தின் மக்களுக்கெல்லாம் இருக்குது, அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளை அவங்க நேசிப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு லவ் வந்து டிவைன் லவ், இது தான் அட்ராக்ஷனை ஏற்படுது. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லோரும் ஏன் நேசித்தாங்க, அவர்கிட்ட அந்த டிவைன் லவ் இருந்தது, அதனால அவரை சுற்றி அவங்க வந்து அந்த தேனை வந்து ஈக்கள் வந்து மொச்சம் மாதிரி. எப்படியாப்பட்ட மனுஷன், அவரை போல ஒரு லைஃப் யார் வாழ முடியும். வெரி ஹம்பிள் மேன், வெரி ஸ்வீட் மேன், லவ்லி மேன். அதனால அவர் எங்கே போனாலும் அவரை சுற்றிக்கிடுறாங்க. அவர் முதல்ல வந்து எலக்ட்ரிக் மீட்டரில் கணக்கெடுக்கிற வேலை செஞ்சார், அவர் வந்து ஒரு வீட்டில் வந்து அந்த மீட்டர் ரீடிங்கை கணக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது சிலர் வந்து வேனுன்னே வந்து எலக்ட்ரிக் பில் கட்ட மாட்டாங்களாம். எலக்ட்ரிக் பில் கட்டலைன்னா பீஸை பிடுங்க, அவர் தான் வருவாராம். அதனால அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக அவரை சந்திக்க முடியாது. அதனால அவர்கிட்ட பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேனுனே எலக்ட்ரிக் பில் கட்டாம இருப்பாங்களாம். அவர் பீஸை பிடுங்க வர சொல்ல அவர்கிட்ட பேசுவாங்களாம். பாருங்க, அவரை அவ்வளவு நேசித்திருக்கிற காரணம் அவருடைய கேரக்டர். அது வந்து அழகான பூக்களையும் கனிகளையும் இதை பிரதர் பிரணாம் வந்து தன்னலமற்ற ஜீவியத்தை செய்து வார்த்தைக்காக ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்ட் லைக் கேரக்டரை கொண்டு வர அவருக்குள்ள ஆண்டவர் ப்ராஃபிட் என்ற சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மகிட்ட அந்த பிரைடிங் ஸ்பிரிட் நம்ம லவ்லி நேச்சரா இருக்கும், டிவைன் லவ், டிவைன் நேச்சர் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது, அருமையானவளே அந்த ரோஸை வந்து கசக்குனா தான் அது வந்து சாறு வருது, மனத்தை கொடுக்குது. அதே போல் நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும் என்றால் சஃபரிங் நமக்கு அவசியமாயிருக்கு. இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கிற இந்த சஃபரிங் வந்து நம்ம கத்தரை ட்ரஸ்ட் பண்ணும்படியாக சொல்லுகிறது, செபிக்கும்படியாக சொல்லுகிறது. இந்த சஃபரிங் தான் ஒருத்தரை வந்து பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரும். ரோமர் 5 நீங்கள் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவிதமாக உபத்திரம் வந்து பொறுமையை ஏற்படுத்தும். பொறுமை வந்து என்ன செய்யறால் நம்ம வந்து அது வந்து நம்ம கேரக்டரை வந்து அது பூரணப்படுத்துகிறோம். நல்லா அருமையான சோரி அண்ணாள் அவர்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்கலாம், எபினேசரையா எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். நல்லா அவங்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. எபினேசரையா அதை ரொம்ப நாளாக பார்க்கும்படியான சிலாக்கியம் அவருக்கு கிடைக்கல, சோரி அண்ணாளுக்கு அது கிடைத்தது. அருமையான சுகரன் வந்து சோரி அண்ணாளுக்கு தனியாக ஒரு வீடு கட்டி, தனியாக ஒரு ரூம் கட்டி, அவங்கள வந்து எந்த குறைவும் இல்லாமல் பராமரித்து வந்தது மட்டுமல்ல, சர்ச்சுக்கு போகிறதுக்கு அந்த வெந்நீரெல்லாம் பிடிச்சு கொண்டு அவர் வந்து சர்ச்சுக்கு போகும்னால அவங்களுக்கு வேண்டிய ஆயத்தப்படுத்துக்கு எல்லாத்தையும் செய்து அவங்கள சர்ச்சுக்குள்ள கொண்டு வரும்படியாக, இவருடைய டோக்கனில் அவங்களும் வந்து இருக்கும்படியாக, அந்த இரத்தத்தின் கீழே இருக்கத்தக்கதாக சர்ச்சுக்கு வர்றதுக்கு எல்லாத்தையும் அவர் முன்னுக்கூட்டியே செய்து இப்படி வந்து தாயை கனப்படுத்தி தாய்க்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும் பொழுது அதெல்லாம் கிறிஸ்ட் லைக் கேரக்டர். அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அவிதமான கிருபை கொடுத்தார். ஆனால் எபினேசரியாவுக்கு அந்த மாதிரி கிருபை கிடைக்கல. அதுக்குள்ளாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் அதிக பாடுபட்டார். ஆனால் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை அவர் வந்து இந்த வீட்டெல்லாம் கட்டினதை அவர் பார்க்கல. ஆனால் இப்பொழுது அருமையான சகோதரி இந்த வீட்டை கட்டி எல்லா பிள்ளைகளும் நல்ல வேலையில் இருந்து இதோ பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாது. ஒரு கிரேஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. மெசேஜ் ஆஃப் தி ஹவர் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. வெசல் வந்து அது அழிஞ்சு போகும். நம்ம வெசலை நேசிக்கல, அதுக்குள்ள ஆண்டவர் என்ன சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அந்த சீடு எப்படி குரோத் ஆகிறது. ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள அந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். எலெக்டட் இதான் சென்றால் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 இவங்களுக்கு என்ன செய்து அந்த டிவைன் கேரக்டர் வரும்பொழுது நம்ம அதை என்ஜாய் பண்ணுகிறோம். அதுதான் ஒருத்தரை நம்ம வந்து இதுதான் டிவைன் லவ். நம்ம மெசேஜில் இருக்கிறோம் நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் ஃபெல்லோஷிப் பண்ணுறோம். இன்னும் மெசேஜில் இருந்து என்ன பிரயோஜனம், ஃபெல்லோஷிப்பில் இருந்து என்ன பிரயோஜனம். இதான் நீ வந்து என்ன சென்றால் அந்த டிவைன் லவ் இருக்குதா, முடிவு பெருந்த நிலைச்சிருக்கிறியா. அண்ணாள் சகோதரி ஒரு விட்னஸாக இருக்க, முடிவு பெருந்தோம் மோர் தென் 40 இயர்ஸ் வார்த்தையில் நிலைத்திருக்கத்தக்கதாக, போதகரோடு இணைஞ்சிருக்கத்தக்கதாக, எந்த சபைக்கு வந்தாங்களோ அந்த சபையில் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக, ராபோஜனை எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது அந்த லைஃபை நம்ம பார்த்து இப்பொழுது அதை நம்ம என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எந்த ஜென்ரல் அந்த வெஷல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை, அந்த பிளேஸ் பண்ண அந்த வீடு அந்த தான் முக்கியம். அதனால் டெத்து வந்து என்னென்னா டெத்து வந்து அந்த உடஞ்சி போகுது, அந்த தொட்டி மண் தொட்டி உடஞ்சி போகுது, உடஞ்சி போன தொட்டியை திருப்பி நம்ம ஒட்ட வைக்க முடியாது. அதனால் டெத்து வந்த பிறகு முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு அந்த கிளே வெஷல் வந்து உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போன பிறகு என்ன ஆகுறது என்றால் அந்த அந்த செடி அதில் போட்ட செடி வந்து அது பாதிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த தொட்டி உடஞ்சி போச்சு, ஆனால் அந்த செடியை எடுத்து அந்த ட்ரீயை எடுத்து என்ன செய்கிறார் என்றால் இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த லைஃப் வந்து முடியலை, அது கண்டினியூ ஆகுறது. வெசல் தான் உடஞ்சி போச்சு. அது எப்போ அண்ணாள் சகோதரி மரித்து போனாங்க, ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையானது கண்டினியூ ஆகுறது. அப்புறம் பிரதர் சொல்லுகிறார் டெத்து வந்து அது நம்மளை சேஞ்ச் பண்ணுவது இல்லைங்கிறார். டெத் டசன்ட் சேஞ்ச் யூ, டெத் ஒன்லி சேஞ்சஸ் யுவர் டுவெல்லிங் பிளேஸ். மரணமானது நம்மளை சேஞ்ச் பண்ணாது. மரணமானது என்ன செய்யும் என்றால் நம்முடைய வாசஸ்தலத்தை மாற்றுகிறது. அந்த செடி தொட்டி உடஞ்சி போச்சு, இப்பொழுது அந்த அதை எடுத்து இன்னொரு நல்ல தொட்டியில வைக்கிறது, இன்னொரு நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணுகிறது. அதுதான் ஒரு கார்டனர் செய்யறான். தொட்டி உடஞ்சி போச்சுன்னு செடியை தூக்கி தூரம் போடுறது இல்லை, அது லைஃப் கண்டினியூ ஆகுது. இதை விட நல்ல பெரிய தொட்டியா, அழகான தொட்டியா வாங்கி ஸ்ட்ராங்கா வச்சு அதில் கொண்டு பிளேஸ் பண்ணும் பொழுது அது கண்டினியூ ஆகுது. அதே போல தான் ஆண்டவர் வந்து சகோதரி அன்னாளுக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. டெத் டசன்ட் சேஞ்ச் யூ என்று பிரதாப்ரனா சொல்கிறேன். சிலர் என்ன நினைக்காங்க, நம்ம இப்போ எப்படி தான் ஜீவிச்சாலும், அது டினாமினேஷன் போனாலும், அல்லது நம்ம சத்தியத்தை விட்டு விலகி போனாலும், பாஸ்டர் வேண்டாம் சபை வேண்டான்னு விலகி போனாலும், எப்படி வேணாலும் பிறகு ஸ்தாபனத்துக்கு போனாலும், பிறகு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி வேணாலும் நம்ம போகலாம், கடைசியில் நம்மளை ஆண்டவர் பல்லவத்துக்கு ஏற்றிக்கிட போகிறார். இதுதான் மனுஷன் கூடியது. டசன்ட் சேஞ்ச் யூ. மரணம் வந்து உன்னை மாற்றாது. இப்போ என்ன புத்தி இருக்கோ அதே புத்தி தான். இப்போ கிரைஸ்ட் லைக் கேரக்டர் நம்ம பெற்றாதான் நம்ம அங்கே போக முடியும். அந்த கேரக்டர் இல்லாமல் வித்வுட் டிவைன் லவ் நோ ஒன் கேன் என்டர் இன் டு திஸ் பிளேஸ். ஆறாம் பரிமாணத்தில் போகும்பொழுது அங்கே திஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட், வித்வுட் டிவைன் லவ் நோ ஒன் கேன் என்டர் இன் டு திஸ் பிளேஸ். பிரணாமுக்கு அந்த வாய்ஸ் என்ன சொன்னது, இந்த டிவைன் லவ் இல்லாதபடி ஒருவர் அங்கே வர முடியாது. நீ வாசரை விட்டு சபையை விட்டு உன் மனம் போல உலகப்புறமாக நீ ஜீவித்து பின்வாங்கி போகும் பொழுது, அல்லது அந்த வார்த்தையை நேசிக்காதபடி நீ வாழும் பொழுது, எப்படி இதே லைஃப் தாங்கன்ட்டு மரணம் வந்து உன்னை மாற்றி நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லாது. இங்கேயே நம்ம தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்தா தான் இதனுடைய கண்டினியூவேஷன் தான். அங்கே இங்கே உபத்திரத்தின் மத்தியில் இருக்கிறோம், அங்கே உபத்திரமே இல்லை. இங்கே கஷ்டப்படாமல் சொகுசாக வாழணும், எல்லாம் நமக்கு கிடைக்கணும், அம்மா அப்பா எல்லாமே நமக்கு தரணும், நம்ம ஒரு கஷ்டம் படக்கூடாதுன்னா அங்கே இழைப்பார்தல் இல்லை. இங்கே வந்து சஃபரிங் உண்டு. கர்த்தருக்காக சஃபர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், நம்மளா ஒரு கஷ்டத்தை உருவாக்கிக்கிடணும். அப்படி நம்ம பாடுபட்டா தான் அங்கே இழைப்பார்தல் உண்டு. இப்போ அருமையான சகோதரி அங்கே இழைப்பார்தல் இருக்கிறார். இப்போ அவனுக்கு ஒரு நோ சஃபரிங், எந்த விதமான சஃபரிங் இல்லை, அவங்க இழைப்பார்தலில் பிரவேசித்திருக்கிறாங்க. ஆமே. இங்கே கஷ்டப்படாமல் சொகுசாக வாழணும், எந்த ஜபமும் பண்ணக்கூடாது, பைபிளும் படிக்கக்கூடாது, பிரசங்கத்தை கேட்கவும் கூடாது, அதில் வந்து சிந்தையை செலுத்தாமல் நமக்கு சாப்பாடு நல்லா வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், நம்ம அப்படியே சொகுசாக ஜீவிக்கணுங்கிறவங்களுக்கு இழைப்பார்தல் கிடையாது. இங்கே நமக்கு இழைப்பார்தல் கிடையாது, இழைப்பார்த காலம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் டெத்து ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணாது. இங்கே ரசிக்கப்படாமல் ஆவிக்குரிய பிரமா வந்து செத்த உடனே எல்லாரும் அங்கே போயிடுதோம். எப்படி எல்லாரும் போக முடியும்? ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அந்த மெசேஜுக்கு ஸ்டாண்ட் பண்ணாமல், அந்த மெசேஜுக்காக பாடுபடாமல் அங்கே போக முடியாது. டெத் டசன்ட் சேஞ்ச் யூ, யூ சேஞ்ச் ஒன்லி த டுவெல்லிங் பிளேஸ். அதனால் அந்த செடி எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருவோம். அதை இது வந்து மண்பாண்டம் உடஞ்சி போச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது. அதே போல தான் டெத் வந்து அவங்களை செப்பரேட் பண்ணிவிட்டது, ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையானது கண்டினியூ பண்ணி கொண்டிருக்குது, எட்டர்னிட்டியில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அதில் கார்டனர், அதனால் நமக்கு ஒரு கார்டனர் தேவை. ஹல்லேலூயா. அந்த கார்டனர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நம்ம ஜீவிக்க முடியாது. நம்ம நிர்மூலமாக தேவனுடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களும் முடியாது. நாளைக்கு விரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உலகம் முழுசு 700 கோடி மக்கள் மரண பயத்தில் இருக்கிறாங்க. நம்ம அவர் இல்லாமல் ஜீவிக்கணும். ஆண்டவர் நம்மளை வந்து இங்கேருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி சோதனை நேரத்தில் இங்கே ப்ளக் பண்ணி, இந்த பாடி வெஷல்லேருந்து ப்ளக் பண்ணி நல்ல இடத்துல கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எட்டர்னிட்டிக்குள்ளே கொண்டு போகிறார். நம்ம வந்து ஃபியூச்சர் ஹோம் அங்கே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அங்கே போய் நம்ம பிளேஸ் பண்ணும்பொழுது அங்கே எந்த வைரஸும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அங்கே வந்து நித்திய சந்தோஷம் நம்ம தலைமையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். இதான் the mystery of death does not have the power to instantly turn you from your evil nature. அதனால பொல்லாத மக்கள்லாம் நினைச்சாங்க, நம்ம பரலோகராஜ்யம் பேருவோம், நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோம், நம்ம பரலோகராஜ்யம் பேருவோம். சிலர் நம்ம மெசேஜ் அதகாவில் இருக்கோம், நம்ம ப்ராப்பர்ட்டை பிலீவ் பண்ணுறோம். இல்லை, இங்கே கிரைஸ்ட் லைக் கேரக்டர் நமக்கு வேணும், இங்கே டிவைன் நேச்சர் வேணும், அந்த லைஃபை நம்ம நேசிக்கிறோம். இவங்க கத்திருக்காங்க, இது ஹியூமன் லவ் அல்ல, டிவைன் லவ். இப்படி இதை டிவைன் லவ் பெற்றவங்க தான் அந்த பிளேஸில் ஆண்டவர் இங்கேருந்து பிளே பிடுங்கி பிளக் பண்ணி அங்கே பிளேஸ் பண்ணும்பொழுது அவங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பைபிளில் என்ன போட்டிருக்குது என்றால், கடைசியாக வசனத்தை வாசித்து நான் முடிச்சிருந்தேன். எபிரேயர் 6:7-8.
எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடில் பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுறது கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு.
பாத்தீங்களா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, நம்ம மெசேஜை கேட்குறோம், மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிங்க. அந்த கார்டனர் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க நலம் வந்தது ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் அது பிறப்பிக்கும் என்றால் அது சபிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு தொட்டியில் வந்து அந்த சீடை பிளேஸ் பண்ணால் அந்த சீடு அந்த என்ன கார்டனர் பிளேஸ் பண்ணாரோ அந்த இது வருது. ஆனால் ஒன்றுமே பிளேஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு தொட்டியில் வந்து ஒன்றுமே பிளேஸ் பண்ணலை, மழை பெய்யுது, என்ன வருது? புல் தான் முளைக்கும். புல் முளைக்கும், முள்ளு செடியெலாம் முளைச்சி அந்த நிலம் வந்து சபிக்கப்பட்டதாக மாறும். அதேபோல் சிலருக்கு ஆண்டவர் அந்த சீடை பிளேஸ் பண்ணல, முடிய பெரிந்த நிலம் இருக்கணும்னு வைக்கலை, அந்த கிரேஸ் அவனுக்கு இல்லை. அவங்களுடைய நேச்சரை பார்த்தா முள்ளு செடியாக தான் இருக்கும், ஒரே முள்ளு செடி. சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை, வார்த்தையில் இல்லாதவங்களாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு நாளில் தொட்டி கிராக் விடும், அவங்களுக்கும் தொட்டி கிராக் விடும். துறக்கி விடும் பொழுது அதில் இருக்கிறத வந்து சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடி. பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம தேவன் விரும்புகிற அந்த கனியை, அவர் என்ன பர்பஸோடு கூட எந்த சீடை பிளேஸ் பண்ணாரோ அதை நம்ம நிறைவேற்றும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்கிறார். இடது பக்கத்தில் சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திலே போங்கள். அதனால் ரெண்டு லேண்டு, ஒரு லேண்டில் சீடு பிளேஸ் பண்ணியிருக்கு, அது நல்ல அதை கொண்டு வருது, நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம், நம்ம அதை நேசிக்கிற என்ன அருமையான சிஸ்டர், எவ்வளோ அன்பான சிஸ்டர், எவ்வளோ வந்து கிரைஸ்ட் லைக் கேரக்டர், எவ்வளோ அருமையான ஒரு சகோதரர். அதனால் அவங்கள நம்ம நேசிக்கிறோம். என்ன ஒரு அருமையான சகோதரன், இதே மாதிரி ஒரு சகோதரன் கிடைப்பாரா நமக்கு? நம்ம சபைக்கு அப்படி கிடைப்பாரா? அதெல்லாம் இன்னொருத்தர் வந்து இதை பின்வாங்கி போய் வார்த்தை விட்டு நிலைஞ்சி போய் இதை அவங்க இருக்கும் பொழுது முள் செடிகளும் புதர்களும் முளைக்கும் பொழுது கடைசியில் என்னச்சுன்னா அதை சுட்டரிக்கிறது தான் அவங்களுடைய. மத்திய 25 கடைசி சில பகுதியில் ஆண்டவர் அந்த ரெண்டு லேண்டை குறித்து சொல்லுகிறார். இங்கே பரிசுத்த பவுல் இந்த ரெண்டு லேண்டை குறித்து சொல்லுகிறார். ஒன்று வந்து பிளஸ்ட், இன்னொன்று வந்து கேஸ். அதனால் நம்ம இன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்தினாலே இந்த கேஸ்ட் வேர்ல்டில் வந்திருக்கிறோம், சபிக்கப்பட்ட உலகத்தில் வந்திருக்கோம். அதனால் இங்கே சஃபரிங் இருக்கிறது, இங்கே டெத் இருக்கிறது, உன்ன மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்குது. காரணம் என்ன? ஆதாம் விழுந்து போனதுனாலே அவன் ஆதிக்கத்தில் இருந்த எல்லாமே விழுந்து போனது. அதனால் நம்ம கேஸ்ட் வேர்ல்டில் நம்ம ஜீவிக்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலே நம்ம வந்து ஜீவிக்கும் பொழுது கத்தருக்கென்று நம்ம கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஒரு நாளில் என்ன சென்றால் இந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் லிஃப்ட் பண்ணும் பொழுது, இது காட்ஸ் ஏடனாக வரும் பொழுது நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். இந்த உலகம் முழுது நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. முதலாம் வைத்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரிகளாயிருந்து 1000 ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். அதனால் அருமையான இந்த சகோதரி முதலாம் வைத்தல் பங்கும்பொழுது இவர்கள் வந்து பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் என்ன பர்பஸில் அந்த சீடை பிளேஸ் பண்ணாரோ, என்ன சீடை பிளேஸ் பண்ணாரோ அதை நம்ம இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஜனங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள், நம்முடைய டெஸ்டிமோனியை பார்க்கிறார்கள். அநேருக்கு நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம லைஃப் ஒரு அட்ராக்டிவாக, டிவைன் லவ் நம்ம நிறைந்ததாக காணப்படும் பொழுது நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். முள் பூண்டுகளையும் அவள் முள் செடிகளையும் முளைப்பிக்கிற நிலம் வந்து சபிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு என்று சொல்லப்பட்டது. அடுத்த கடைசியாக நம்ம கவனிக்கும் பொழுது அருமையான சகோதரி, இப்பொழுது இதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சிறிய வாழ்க்கையை கொடுக்குறார், அதுவும் வந்து வெரி ஷார்ட் லைஃப். அந்த ஷார்ட் லைஃப்பும் சீக்கிரமாக கடந்து போகும். ஆண்டவர் இங்கே உலகத்தில் கொண்டு போய் டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கிறது. இப்பொழுது அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சேவை செய்வது. இந்த உலகத்தை விட்டு போயிட்டால் அதுக்கு பிறகு சேவை செய்யவே முடியாது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் உலகத்தில் நம்ம இருக்கிறது வந்து ஊழி இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும். ராப்சரில் போயிட்டு அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய முடியாது. அதனால இப்பொழுது நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நேரம். இப்போ நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டிய நேரம். எவ்வளோ ரெவலேஷனை நம்ம மைண்டில் நம்ம பதிக்கணுமோ அவ்வளோ பதிக்கணும். எவ்வளோ ஜெபம் பண்ணணுமோ அவ்வளோ ஜெபம் பண்ணணும். யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பிவர். ஏன்னா இனிமேல் வந்து நம்ம ஊழியம் செய்ய முடியாத காலம். ஒருவரும் அங்கே கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறது. சகோதரியுடைய ஓட்டம் முடிஞ்சு விட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. அந்த நீதி எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அன்னாலிலே தந்தருள்வான் என்று பசுத்த பவுல் சொன்னவனமாக இவனுடைய ஓட்டம் முடிஞ்சு விட்டது. இனிமேல் அவங்க ஊழியம் செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, நமக்கு கிரேஸ் கொடுத்துருக்கா, நம்ம கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். மெசேஜ் அதை அவருக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன சேவை செய்தோம்? உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்கு கொஞ்சம் கிரேஸ் பீரியடை கொடுத்தேன், உனக்கு ஒரு லைஃபை கொடுத்தேன், உனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்தேன், உனக்கு ஒரு சபை, உனக்கு ஒரு பாஸ்டர், உனக்கு எல்லாமே நான் தந்திருக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது ஆண்டவரே என்னால் என்றதை நான் செய்தேன், எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்தேன்னு சொல்லி நம்ம தைரியமாக அவருக்கு முன்பாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த கிரேஸ் பீரியட் வந்து சகோதரி அவர்களுக்கு முடிந்து விட்டது. எட்டர்னிட்டிக்குள்ளே பிரவேசிட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கிரேஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக சேவை செய்யும் பொழுது நான் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யேசுவா சொன்னது போல் நம்ம அவிதமாக ஜீவிக்கணும். ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல் வி வில் சேர்வ் த லார்ட். கர்த்தருக்கு சேவை செய்வதென்றால் ஊழியம் செய்வது. எல்லாரும் நம்முடைய ஸ்தானத்திலே நம்ம கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், நமக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்த, நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்த, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக உடைய சமூகத்திலே காத்திருந்து அருமையான சகோதரி அன்னாள் அவருடைய ஜீவியத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறும்படியாக, அவளுக்கு நீர் என்ன கிருபை கொடுத்தீர், என்ன சலாக்கியத்தை கொடுத்தீர், அவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எவ்விதமான ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, எந்த விதமான டெஸ்டிமோனி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை, என்ன ஒரு ஃபேமிலி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறாள் என்பதை நேரம் மட்டுமாக வார்த்தையின் மூலமாக தியானித்தோம். அதே போல தான் எங்களை நீர் உலகத்திலே கொண்டு வந்திருக்கு, எங்களுக்குள்ள அந்த சீட் பிளேஸ் பண்ணியிருக்கிறீர். நாங்கள் இப்பொழுது என்ன சீடு போட்டதோ அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தையும் தண்ணீரையும் நல்ல கிரவுண்ட் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் தந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய லைஃபை நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்படியாக, கர்த்தாவே திவ்ய சுபாவங்களை உடையவர்களாக இருக்கும்படியாக இவ்விதமாக எங்களை உலகத்தில் வைத்திருக்கிறீர். நாங்கள் காரியம் அறியாதவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் வாழுகிற காலம் என்னதென்று அறிந்திருக்கிறோம். எங்களை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் எங்களுக்கு திட்ட தெளிவாக நீர் வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்து எங்களுக்கு நீர் விசேஷித்த பராமரிப்பு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தாவே எங்களை நீர் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் எங்கேருந்து வந்தோம், எதற்காக உலகத்தில் இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்தோம். அருமையான சகோதரிய ஆண்டவரே அந்த ஆத்மாவையும் நீர் உணர்ந்துலேருந்து கொண்டு வந்து வேர்ட் பாடியை பைபாஸ் பண்ணி ஃப்ளஷில் கொண்டு வந்து இப்பொழுது அவர்கள் வேர்ட் பாடியில் சிக்ஸ்த் டைமென்ஷனில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். சி இஸ் நாட் பெட் டெட் பட் சி அலைவ். இதோ இப்பொழுது அவங்க வந்து அவங்கள வந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல டுவெல்லிங் பிளேஸை மாற்றியிருக்கிறாங்க, தொட்டி மாற்றப்பட்டிருக்கிறது, லைஃப் வந்து கண்டினியூ ஆகிறது. அதே போல் ஆண்டவரே எங்களிலே நற்கிரியை நீ தொடங்கியிருக்கிறீர், எங்களை முடிவு பெறிந்து நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர், மகிமேலே எங்களை சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறீர். 73:24 வசனத்தில் தாவீது சொன்னோமாக நீர் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமேலே சேர்த்துக்கொள்வீர், இப்பொழுது உம்முடைய ஆலோசனைப்படி எங்களை நடத்துகிறீர். மகிமேலே நாங்கள் சேர்க்கப்படுவோம். நாங்கள் ஆசீர்வாதமான இடத்துக்கு செல்வோம். இங்கே எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பாடுபட வேண்டும். சௌரி அன்னாள் ஆண்டவரே, சௌரன் எபனேசர் ஐயா எவ்வளோ பாடுபட்டார்கள், இப்பொழுது இளைப்பாறுகளை நாங்களும் ஆண்டவரே ரேப்சரில் பங்கு பெறும் பொழுது நித்திய சந்தோஷத்துக்களை பிரவேசி இப்பொழுது நீர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ உம்முடைய லைஃபை ஆண்டவரே நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண, இருள் சூழ்ந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். இருள் இப்பொழுது அதிகமாக இருக்கும் பொழுது வெளிச்சம் ஆண்டவரே அதிகமாக அது பிரகாசிக்கிறது. இருளான நேரத்தில் நட்சத்திரம் அதிக வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதனால் டார்க்னஸ் அதிகமாக அதிகமாக எங்களுடைய லைட் வந்து பிரகாசிக்கிறது. நாங்கள் இவ்வளவு பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல ஆண்டவரை ஜீவிக்கிறோம். கோணலும் மாறுபாடான சந்ததி, டிவைன் லவ் இல்லாத சந்ததி, சுயநலமான ஜனங்கள், சொகுசான ஜீவியை செய்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் வார்த்தைக்காக சஃபர் பண்ணுகிறோம், வார்த்தைக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்காக நீர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர், எவ்வளோ எட்டர்னல் பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீர். அதை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். அருமையான சௌரி அதற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள், நாங்களும் ஆண்டவரை பிரவேசிக்கும் பொழுது எங்களுக்கு இப்பொழுது கொடுத்த கிருபையின் நாளை நாங்கள் வேஸ்ட் பண்ணாதபடி, இதை ஆண்டவரை பாவத்திலே செலவு பண்ணி போடாதபடி, இதை நாங்கள் நாட்கள் பொல்லாத காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஜெபத்திலையும் வார்த்தையிலையும் இருந்து உண்மை சந்திப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த அருமையான குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்தும். சௌர் ஜீவானந்த சௌர் எஸ்வர் ராஜகுமாரி பென்ஸ் கிங்ஸ்லே ஆசிர்வதி, கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, ஆப்ரஹாமின் சந்ததியாக, தாபீதின் சந்ததியாக இவர்களை ஆசீர்வதிப்பீராக. சௌரி எப்சிபா மாலதி மேக்லின் ஜாக்லின் அவர்களை நீர் ஆசீர்வதியும். வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறார்கள், உடைய வார்த்தையை நேசிக்கிறார்கள், ஜபத்திலே காத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நீர் பலன் அளிப்பீராக. இந்த ஜபத்திலே அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இதுமான ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த குடும்பத்தாரில் ஆண்டவரே இவர்களுக்கு இந்த சிலாக்கியத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் இந்த சிலாக்கியத்தை இழந்து போகாதபடி, இந்த கிருபை இழந்து போகாத முடிவு பெறிந்தோம். இந்த சௌரி அன்னாலே போல முடிவு பெறிந்தோம். நாங்கள் நிலைத்திருக்க தக்கதாக இயேசுவே நீர் கிருபை தருவீரா. கர்த்தாவே இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லார் மேலே நீர் இறக்கமாயிரும், கிருபை ஆயிரும். ஒருவேளை இந்த ஜபகிட்டு வராத அவர்கள் மேலே கிருபை ஆயிரும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லார் மேலும் இறக்கமாயிரும். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இதை கேட்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும். ஆண்டவர் இந்த குடும்பத்தாரை தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன்.